வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?
இந்த நாட்களிலே நாம் ரோமர் நிருபத்தை கற்று வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4 அதிகாரத்திலே யூதர்களின் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும் தாவீதும் கூட எப்படி விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார். தாவீது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்தார், ஆனால் ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமின் காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. 400 ஆண்டுகளுக்கு பின்னரே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. தாவீது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்தாலும் நியாயப்பிரமாணத்தினாலே அவர் ரட்சிக்கப்பட முடியாது. எனவேதான் தாவீதும் நற்கிரியைகள் இல்லாமல் தேவன் தன்னை நீதிமானாக்கினதை குறித்த ஆசீர்வாதத்தை விவரிக்கிறார். தாவீதின் கிரியைகள் தீமையானதாகவே இருந்தது. எனவே தேவன் அருளிய நீதியானது தாவீதனுடைய கிரியைகளை விட்டு தனித்து நிற்கிற ஒன்றாய் இருக்கிறது. வேறு அடிப்படையிலேயே நீதி அவருக்கு வந்து சேர வேண்டும். ரோமர் 4 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இதைத்தான் சங்கீதங்களின் புத்தகம் 32 சங்கீதம் முதல் 2 வசனங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யும் அற்புதமான சங்கீதங்களுள் இதுவும் ஒன்று. மற்றொன்று சங்கீதம் 51. இந்த வசனங்கள் தான் தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவனாலே தான் மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அவருக்கு உறுதி செய்த சங்கீதம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இந்த பாக்கியவான்களின் அட்டவணையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த அட்டவணையிலே நான் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். பாக்கியவான்கள் என்று சொல்லும்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டதின் உன்னதமான மகிமை நிறைந்த சந்தோஷத்தை அது சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை பெற்றவராயிருந்தார். அக்கிரமங்கள் என்பது அறிந்து சட்டத்தை மீறுவது. தாவீதும் கற்பனையை அறிந்தும் அதை மீறினார். அறியாமல் அதை செய்யவில்லை. தான் என்ன செய்தேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, அவர் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்பொழுது அந்த குறிப்பிட்ட பாவத்திற்கான பூரண பரிகாரம் செலுத்தப்பட்டாகிவிட்டது என்றே பொருள்படுகிறது. ஒரு நியாயாதிபதி ஒரு குற்றவாளியை ஒருவேளை சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளிலே மன்னிக்கலாம். ஆனால் இங்கே எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ என்று சொல்லும்பொழுது தேவன் கரிசனையோடு கூட ஒரு பாவியை தன் கரங்களிலே எடுத்து அவனை நேசிப்பதனாலே அன்பு கூறுவதனாலே அவனை மன்னிப்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, பாவங்கள் மூடப்பட்டது என்றும் வாசிக்கிறோம். அது எப்படி? இயேசு கிறிஸ்து மரித்து இரத்தத்தை சிந்தினபடினாலே நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது. ரோமர் 4 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், யாருடைய பாவத்தை கர்த்தர் கணக்கில் எடுக்கவில்லையோ அவன் பூரிக்கிறான். தாவீது ஒரு பாவிதான். தேவன் அவருடைய பாவத்தை புறமே தள்ளிவிட்டார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது நாத்தானிடத்திலே, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று உறுதியளிக்கிறார். தாவீது இந்த பாவத்திற்கான சிகிச்சையை பெற்றார். தாவீது தானே தன்னுடைய பாவத்திற்கான தீர்ப்பை கூறினார். எப்பொழுது என்று கேட்கிறீர்களா? நாத்தான் தாவீதனிடத்திலே வந்து தருத்திரனுக்கு இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை ஐஸ்வர்யவான் எடுத்துக்கொண்ட சம்பவத்தை சொன்னபொழுது 2 சாமுவேல் 12 அதிகாரம் 6 வசனத்திலே, அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அருமையானவர்களே, தாவீதின் 4 குமாரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தாவீது தன் வாழ்நாளிலெல்லாம் இப்படிப்பட்ட துக்கமான சம்பவங்களையே அனுபவிக்க வேண்டியிருந்தது. தாவீதனுடைய பாவம் தாவீதின் கணக்கிலே சேர்க்கப்படவில்லை என்றாலும் அதை இயேசு செலுவிலே சுமந்து தீர்த்தார். கர்த்தர் தாவீதின் பாவத்தையும் தாவீதின் மேலிருந்து எடுத்துக்கொண்டபடியினாலே எவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது எழுதியிருக்கிறார். தொடர்ந்து ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்பதை பவுல் கூறுகிறார். கவுனிங்கள் ரோமர் 4 அதிகாரம் 9 வசனம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. இப்பொழுது ஆபிரகாமை குறித்து அவர் வாக்குவாதம் செய்கிறார். நீதிமானாக்கப்படுதல் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவானது என்பதை அதன் மூலமாய் விவரிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் தாவீதின் பாவத்தை மன்னித்தார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லும்பொழுது, ஒரு யூதன் தாவீது விருத்த சேதம் உள்ளவனாயிற்றே, எனவேதான் கர்த்தர் அவ்வாறு செய்தார் என்று சொல்லலாம். இந்த காரணத்திற்காகவே இப்பொழுது ஆபிரகாம் எப்படி நியாயப்பிரமாணம் வரும் முன்னதாகவே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்பதை குறிப்பிடுகிறார். பாருங்கள், ரோமர் 4:10. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். எந்தவிதமான ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பூரணமாய் விசுவாசித்தார். ரோமர் 4:11-13 வாசிக்கிறேன். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாய் அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விருத்த சேதனத்தை அறிமுகப்படுத்துவதற்கு பல காலங்களுக்கு முன்னதாகவே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தார். வசனங்கள் 14-16 பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சோந்தர்வாளிகளானால் விசுவாசம் வீணாய்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. கவனித்தீர்களா? கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசத்தினாலே மாத்திரமே ரட்சித்தார். மற்றொரு காரியத்தையும் கவனியுங்கள். வசனம் 19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசத்தினாலே எந்த சிறந்த தன்மையும் இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆபிரகாமை சுற்றி அவன் நம்பக்கூடிய எதுவும் இல்லை. அவன் உணரக்கூடியதோ கண்களால் காணக்கூடியதோ எதுவும் இல்லை. என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். அதுதான் முக்கியமானது. ரோமர் 4:20 வாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று பார்க்கிறோம். அவன் இரண்டு மனமுள்ளவனாய் இருக்கவில்லை, முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். தன்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே பலவிதமாக நெருக்கப்பட்டிருக்கலாம். இதன் மத்தியிலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால், உங்களுடைய சூழ்நிலையை பாராமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மட்டுமே நீங்கள் நோக்கி பாருங்கள். அதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஆபிரகாம் ஏன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான்? அதை கொடுத்தது யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவரையே அவன் தொழுது சேவித்தான். மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்தவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அதற்கு நேர் எதிரான காரியம் நடைபெறுகிறது. எனவே அருமையானவர்களே, நீங்களும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா காரியங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரையே பூரணமாய் நம்புங்கள். ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் என்று சொல்லும்பொழுது இங்கே சந்தேகத்திற்கே இடமில்லாத அளவு விசுவாசத்திலே நிரம்பி வழிந்தான் என்று சொல்லலாம். ரோமர் 4:22, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சொல்லப்போனால் உயிர்த்தெழுதலை ஆபிரகாம் விசுவாசித்தார். மரித்தோரிலிருந்து ஒரு ஜீவனை அவர் விசுவாசித்தார். இதுதான் தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது. கற்பம் மரித்து போயிருந்தாலும், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தாலும், கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை விசுவாசித்தான். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர் நித்திய ஜீவனை தருகிறார். ரோமர் 4:23-24, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். சாராளின் கற்பத்தை ஒரு கல்லறை கூப்பிடலாம், அது மரணத்தின் இடம். ஆனாலும் அங்கிருந்தும் ஒரு உயிர் தோன்றியது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 8:56 சொல்லும் பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்கிறார். ரோமர் 4:25 பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் விசுவாசம் வைப்பது. மேத்யூ ஹென்றி என்ற வேத பண்டிதர் சொல்லும்பொழுது, கிறிஸ்து தனது மரணத்தினாலே நம்முடைய கடன்களை கொடுத்தார், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நமக்கு பூரண விடுதலை அளித்தார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் வைக்கிறவர்களை தேவன் நீதிமான்களாக்குகிறார். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? நீங்கள் தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே கடந்து வந்துவிட்டீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் ரோமர் 5:16 கடந்து செல்கிறோம். இங்கே ரட்சிப்பினாலே கிடைக்கிற மற்ற ஆசீர்வாதங்களை குறித்தும் பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்தும் வாசிக்கலாம். இந்த அதிகாரம் வரை இதுவரைக்கும் வாசித்த பலருடைய உள்ளத்திலே எழும்பக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் விடை கொடுக்கிறார். கிறிஸ்துவிலே நாம் மீட்கப்பட்டதினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று பவுல் கூறினார். கிறிஸ்து இதற்கான விலைக்கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி முடித்தார். இது நம்மை குற்ற உணர்விலிருந்து விடுதலை செய்து பாவத்தின் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டது. இதன் பொருள் என்னவென்றால், நாம் தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படியாக வரப்போகிறதில்லை. இன்னும் சற்று வித்தியாசமாக சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்தியமான ஒரு வீடு காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பவுல் விடை கொடுக்கும் கேள்வி என்ன தெரியுமா? இப்பொழுது இந்த உலகத்திலே இதனாலே என்ன பயன்? பல செய்தியாளர்கள் தங்கள் செய்தியிலே பேசும்பொழுது என்றோ எப்பொழுதோ கிடைக்கப் போற ஒரு நன்மை குறித்து மட்டுமல்ல, நம்முடைய சமயம் இப்பொழுது இக்காலத்திலேயும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று சொல்வார்கள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற நன்மைகளை குறித்து பவுல் தொடர்ந்து சொல்கிறார். உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவனாக ஆசை உள்ளவனாகவே இருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் தரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக பலர் இவ்வளவோ பணம் செலவு செய்கிறார்கள். இவ்வாறு நான் கூறுவதனாலே எல்லா விசுவாசிகளும் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. என்றாலும் கர்த்தர் உங்களுக்காக அதை மேஜையிலே வைத்திருக்கிறார். நீங்கள்தான் கரம் நீட்டி அதை எடுத்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 3:3 பாருங்கள், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது ரோமர் 5:1 வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கவனித்தீர்களா? கிறிஸ்து இயேசுவின் மேலே நாம் விசுவாசம் வைத்து நீதிமானாக்கப்படும் பொழுது முதலாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தேவனிடத்திலே சமாதானம். வேத புத்தகத்திலே பலவிதமான சமாதானங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது உலக சமாதானம். UNO இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்கிற ஒரு ஸ்தாபனம். ஆனாலும் அவர்களால் எந்த ஒரு தேசத்திற்கும் சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு பலர் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால், நீங்கள் உரத்த குரலிலே எதிர்ப்பை தெரிவித்தால் ஏதாவது ஒரு வழியிலே உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, உலகத்திலே மனிதனுடைய இருதயத்திலே பாவம் இருக்கும் காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே சமாதானம் இருக்கப் போகிறதில்லை. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரும் வரை சமாதானம் உண்டாகப் போகிறதில்லை. கிறிஸ்துவே இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருவார். ஆதலால் இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் உலக சமாதானத்தை குறித்து பேசவில்லை. இரண்டாவதாக மற்றொரு சமாதானம் உண்டு, ஆத்மாவிலே அமைதியான ஒரு சூழல். இந்த சமாதானத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே யோவான் 14:27 கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய சித்தத்தை செய்து அவரிலே சார்ந்து கொள்கிறவர்களுக்கு இந்த சமாதானம் உண்டு. கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த சமாதானத்தை நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சமாதானமும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொந்தமானதாக முடியும். சிலருடைய வாழ்க்கையிலே உலகத்தின் பொருட்களுக்கோ உலகத்தின் காரியங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய விருப்பமே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலையும் நடைபெற வேண்டும் என்ற ஆழமான ஆசை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானம் உண்டு. உலகத்திலே வரும் வியாதிகளோ துன்பங்களோ பண கஷ்டங்களோ நெருக்கங்களோ இந்த சமாதானத்தை எடுத்து போட முடியாது. இது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் எடுக்க முடியாத சமாதானம். ஆனால் இங்கே ரோமர் 5:1 பவுல் சொல்கிற சமாதானமும் அந்த சமாதானம் அல்ல. மற்றொரு சமாதானத்தை குறித்து பிலிப்பியர் 4:7 பவுல் கூறியிருக்கிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்கிறார். ரோமர் 5:1 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற சமாதானமானது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதமாயிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு உண்டாகும் சமாதானம். இது எப்படி உண்டாகிறது என்றால், தேவன் நம்மை கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு எதிராக அவர் எதையுமே வைத்திருக்கவில்லை என்பதை அறியும் பொழுது கிடைக்கிற சமாதானம். அதாவது நாம் குற்றவாளிகள் அல்ல என்ற உணர்வு நமக்கு கிடைக்கும் பொழுது கிடைக்கிற சமாதானம். கடந்த காலத்திலே தனக்கு எதிராக தேவன் இருந்தார் என்பதை அறிந்திருக்கும் ஒருவர் இப்பொழுது அவர் தனக்கு சாதகமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது கிடைக்கிற சமாதானம். அது மட்டுமல்ல, தனக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பானது நிரந்தரமானது என்றும் நித்தியமானது என்றும் அறியும் பொழுது உண்டாகிற சமாதானம். ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை அவர் அறியும் பொழுது உண்டாகிற சமாதானம். தேவனுக்கும் நமக்கு இடையிலே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அறிவதனாலே உண்டாகிற சமாதானம். அப்போஸ்தலன் பவுல் திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உண்டாகிற சமாதானம் என்று கூறுகிறார். இவ்வாறு அவர் கூறுவதின் பொருள் என்னவென்றால், தேவனுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் இடையிலே எல்லாம் சரியாக்கப்பட்டுவிட்டது. இது அற்புதமான ஒரு சமாதானம். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபொழுது மனிதன் தேவனை விட்டு ஓடியது மட்டுமல்ல, தேவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் தாங்கள் பிரிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை கண்டுகொண்டார்கள். தேவனுக்கும் தங்களுக்கும் எந்த உறவையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்ற எண்ணம் உள்ளவர்களானார்கள். அவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வரவில்லை. அதே வேளையிலே தேவனும் மனிதனை விட்டு தன்னை திருப்பிக் கொண்டார். பின்னர் கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுதுதான் தேவன் மனிதன் பக்கமாய் திரும்பி ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் பாவியான மனிதனை பார்த்து நீட்டிய கரங்களோடு கூட, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இதுதான் சமாதானம், மீட்பினாலே கிடைக்கிற சமாதானம். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் ஒப்புரவாகிவிட்டார். நீங்கள் அவரோடு ஒப்புரவாவதற்காக எதையுமே இப்பொழுது நீங்கள் செய்ய தேவையில்லை. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாங்கள் தேவனோடு ஒப்புரவாக கண்ணீர் சிந்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் கண்ணீர் சிந்தி தேவனுடைய இருதயத்தை மென்மையாக்க முடியாது. அவருடைய இருதயத்தை மென்மையாக்க நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தபடியினாலே இன்றைக்கு தேவனோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டீர்கள். நற்செய்தி தரும் செய்தி இதுதான், நீங்கள் தேவனோடு மனம் பொருந்துங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை அறிந்து நீங்கள் சமாதானத்திற்குள்ளே கடந்து வருகிறீர்கள். இன்றைக்கு எத்தனையோ கோடி கோடி கணக்கான மக்கள் தங்கள் இருதயத்திலே உண்டாகக்கூடிய சமாதானம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு செல்கிறார்கள். எத்தனை பேர் தங்களுடைய பாவ பாரத்தோடு, துக்கத்தோடு கூட, குற்ற உணர்வோடு கூட, இந்த குற்ற உணர்வு தீர நான் எங்கு வேண்டுமானாலும் செல்லுகிறேன் என்று ஏங்கி தவிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையண்டை மட்டுமே ஒரு மனிதனுடைய பாவ பாரம் நீக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயற்கையாக கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் சமாதானம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களா இருக்கிறீர்களா, அல்லது இன்றைக்கும் குற்ற மனசாட்சியோடு கூட வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கடந்த வாரத்திலே செய்த பாவமோ, கடந்த ஆண்டிலே செய்த பாவமோ, அல்லது பல காலங்களுக்கு முன்னரே நீங்கள் செய்த பாவமோ திரும்ப திரும்ப உங்களுடைய மனதிலே வந்து உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து உங்களை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறதா? நீங்கள் உங்களுக்காகவும் சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவண்டை பாருங்கள். இயேசுவே, என்னுடைய பாவங்களுக்காகவும் நீர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன். என்மேல் கிருபையாயிரும். என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும். எனக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும் என்று கேளுங்கள். நிச்சயம் நீங்கள் விசுவாசத்தோடு அவரண்டை வரும்பொழுது இன்றே உங்களுக்கும் அந்த பெரிய சமாதானத்தை அவர் தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நேரத்திலேயும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நானும் உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய சமாதானத்தை கெடுக்கிற அவருடைய வாழ்க்கையில உள்ள குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த ஒவ்வொரு குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் கூட நீர் சிலுவையிலே தண்டனை ஏற்றுக்கொண்டீர் என்பதை அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் நீர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் நீர் பூரணமாய் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த விதத்திலேயும் பிசாசானவன் சந்தேகத்தை எழுப்பாதபடி வேத வசனங்களினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை முற்றிலும் நீர் காத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31:23. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31:23.